உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்
என் வணக்கம், மீண்டும் என் நன்றி. என் விருப்பத்துக்கு இணங்க கம்பனை பற்றி பேச வேண்டும். கம்பன் கதையை, ராம கதையை எழுதப் போகுமுன் அவன் அவையடக்கம் பாடுகிறான். வான்மீகியிடமிருந்து நான் கடன் வாங்குகிறேன், ராமனுடைய சரிதத்தை பாடப் போகிறேன், ஓர் இதிகாசத்தை என் தமிழில் எழுதப் போகிறேன், இது எப்படி இருக்கிறது, இயலக்கூடிய காரியமா? கம்பன் என்ற மனிதன் ராமன் என்ற ஒரு உயர்ந்த இறை தத்துவ வடிவத்தை அல்லது ஒரு லட்சிய வடிவத்தை அல்லது ஒரு அருவத்தை எழுதப் புகுவது என்பது எப்படி, இது சாத்தியமா? பார்க்கடலின் ஓரத்தில் நின்று ஒரு பூனை நினைக்கிறது, இந்த பார்க்கடலை குடித்து விட எனக்கு சக்தி இருக்கிறதா என்று கேட்கிறது. பார்க்கடலை குடித்து விடுவதற்கு ஒரு பூனை ஆசைப்பட்டது போல் இந்த கம்பன் இந்த ராமகதையை எழுதுவதற்கு ஆசைப்படுகிறான். கம்பனுக்கே இருந்த சந்தேகம், ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்குபு புக்கன ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று கம்பன் சொன்னான். அந்த நிலையில் நான் இன்று நிற்கிறேன். நண்பர்களே, கம்பனோடு எனக்குள்ள கரைதல், கம்பனோடு எனக்குள்ள வியப்பு திராவிட இயக்கத்தை தாண்டிய சிந்தனை கொண்டது. திராவிட இயக்கம் உச்சத்தில் இருந்த பொழுது கம்பன் தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமானவன், கம்ப ராமாயணத்தை எரித்துவிட வேண்டும் என்று ஒரு பெரிய குரல் கேட்டது. பள்ளி மாணவன் நான். அப்போது என் காதுக்கும் அந்த குரல் வந்தது. அவர்கள் சொன்ன நியாயங்களை எல்லாம் பார்க்கிற போது திராவிட கலாச்சாரத்துக்கு எதிரானதாக, நம்முடைய பண்பாட்டு வேர்களுக்கு விரோதமானதாக கம்பன் எழுதியிருந்தால் அது சரிதானே என்று தோன்றிய காலம் உண்டு. கம்பனுக்குள் நுழைய நுழைய, கம்பனுடைய சொற்களில் கரைய கரைய, கம்பனுடைய விருத்தத்தில் நுழைந்து நுழைந்து பருகப் பருக, கம்ப ராமாயணத்தின் சொற்சுவையில் கிடந்த சொக்க சொக்க, கம்ப ராமாயணத்தின் கருத்துக்களில் நுரை தள்ள தள்ள வீழ்ந்த பிறகு, இது ஒரு கவிஞனின் படைப்பு தானா, ஒரு மனிதன் எழுதிய படைப்பு தானா, ஒரே பிறவியில் எழுத முடிந்த படைப்பு தானா என்ற ஐயமும் ஆச்சரியமும் ஒரு பெரிய தாவலும் எனக்குள் நிகழ்ந்தன. இது உண்மை. அது அவன் எதை எழுதினான் என்பது வேறு, எப்படி எழுதினான் என்பது மிக முக்கியம். என்னை பொறுத்தளவில் தமிழுக்கு நிறம் உண்டு என்ற ஒரு நூலுக்கு எழுதிய முன்னுரையில் கம்பனை சொல்ல வருகிற போது, தமிழ் படைப்பிலக்கியத்தின் உச்சமான கம்பன் தன் எழுத்தாணியை பனை ஓலையில் பதிவு செய்கிறான் என்று எழுதியிருந்தேன். சொன்னது வைரமுத்து, சொன்ன வருஷம் 2003, சொன்னது தமிழ் படைப்பிலக்கியத்தின் உச்சமான கம்பன். இந்த கருத்தை நான் தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில் அல்ல, உலகத்தின் எந்த மொழியிலும் எந்த மூலையில் ஒன்று பேசுவேன், தமிழ் படைப்பிலக்கியத்தின் உச்சம் கம்பன் என்று. காரணம், அந்த படைப்பு என்பது, அவன் எடுத்துக்கொண்ட பொருள் என்பது, அதை அவன் சித்தித்திருக்கிற உயரம் என்பது அபாரம். நானும் ஒரு சின்ன படைப்பாளி, எனக்கும் கவிதை கொஞ்சம் வரும், நானும் விருத்தம் எழுதுவேன், நானும் வெண்பா எழுதுவேன், கட்டளை கலித்துறை எனக்கும் தெரியும், ஈற்றடி முச்சியராய் ஏனையடி நாச்சியராய் இயற்சீரும் வெண்சீரும் வந்து இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் விரவி வந்து தந்தளை தழுவி பிறதளை தழுவாது செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகளில் ஒன்றால் முடிந்தால்தான் வெண்பா என்ற இலக்கணத்தை கற்றுக்கொண்டு அந்த இலக்கணத்துக்குள் வெண்பா எழுதி பழகியவன் 13 வயதில் வைரமுத்து என்பதை இந்த மன்றத்தில் நான் தெரிந்து சொல்லிக் கொள்வதற்கு நான் பெருமைப்படவில்லை. அந்த செய்தியை நான் அடக்கத்தோடு பதிவு செய்கிறேன். காரணம், மொழி எங்களை விட பெரியது. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், இது முடியாது. நான் நிறைவாக கண்டறிந்த உண்மை ஒன்று உண்டு. கம்பனில் எல்லாவற்றையும் கழித்து விடலாம், ராமனை கழித்து விடலாம், ராவணனை கழித்து விடலாம், சீதையை, லட்சுமணனை, இந்திரஜித்தை, சூர்பரகையை, பரதனை, கைகேயியை, தசரதனை எல்லோரையும் தவிர்த்து விடலாம். இவர்களெல்லாம் குறியீடுகள், இவர்களெல்லாம் மனிதர்களாக சித்தரிக்கப்பட்ட பாத்திரங்கள். இந்த பாத்திரங்கள் கரைந்து போகலாம், ஆனால் ராமன் கரைந்து போன இடத்தில் சத்தியம் மறையாது. சீதை கரைந்து போகலாம், அந்த இடத்தில் கற்பு நிலை மறைந்து போகாது. தசரதன் மாண்டு போகலாம், அந்த இடத்தில் வாய்மை மாண்டு போகாது. ராவணன் மாண்டு போகலாம், தான் என்ற வீரம் மாய்ந்து போகாது. பரதன் மறைந்து போகலாம், அந்த தியாகம் மறைந்து போகாது. லட்சுமணன் என்ற பாத்திரம் கழிந்து போகலாம், சகோதரத்துவம் என்ற அன்பு நிலை கழியாது. மனித வாழ்வில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த உணர்ச்சிகள் கோலோச்சுகின்றனவோ அந்தந்த இடங்களில் கம்பனுடைய பாட்டும் கம்பனுடைய பாத்திரமும் கம்பனுடைய சொல்லும் தலைதூக்கி நிற்கும் என்பது திண்ணம். இதுதான் என் முடிந்த எண்ணம். இந்த உலகத்தில் எது நிலையானது என்று பாருங்கள். அரியர் பெருமக்களே, இளைஞர்களே, என் அருமை கல்லூரி சகோதரிகளே, கற்ற தாய்மார்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. 12 நூற்றாண்டில் எழுதப்பட்டது கம்பராமாயணம் என்பது அறிவுலகத்தால் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. 800-900 ஆண்டுகள் கடந்து விட்டன. ராஜராஜ சோழனின் மணிமகுடம் எங்கே? காணவில்லை. அவன் கையில் இருந்த வாள் எங்கே? காணவில்லை. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டு வந்த வாள் எங்கே? இல்லை. அவன் சிம்மாசனம் எங்கே? இல்லை. அவன் குடியிருந்த அரண்மனை எங்கே? இல்லை. படைக்கலங்கள் எங்கே? இல்லை. படை அணிகள் எங்கே? இல்லை. செங்கோல் எங்கே? இல்லை. அவன் பயன்படுத்திய தங்கம் எங்கே? இல்லை. கடைசியில் நிலை பெற்றது ராஜராஜ சோழன் கட்டிய கற்கோயிலும் கம்பன் கட்டிய சொற்கோயிலும் தான். ரெண்டு தான் நிலைக்கிறது. அந்த கோயிலை கடவுள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், கம்பனை நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம், தமிழர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். எது அழியும்? கம்ப ராஜராஜ சோழனின் அரண்மனையை காணவில்லை, அவன் கட்டிய கோயில் இருக்கிறது. எதனால் என்ன ஒரு கேள்வி எழுந்தது. இந்த கேள்விக்கு 1000 பதில்கள் சொல்லலாம். விஞ்ஞான ரீதியான ஒரு சரியான பதில் ஒன்று உண்டு. ஏன் அரண்மனை அழிந்து விட்டது, கோயில் அழியவில்லை என்றால், அரண்மனை தனி உடைமை, அழிந்தே தீரும். கோயில் பொது உடைமை, அழிவதில்லை. கம்பனும் பொது உடைமை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பொது சொத்து கம்பன். நீங்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்று கேட்டால் தமிழ் இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்லலாம். நான் நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன். அப்படியா? தமிழனா? தமிழன் என்பதற்கு அடையாளம் திருக்குறளும் கம்பராமாயணமும் என்று எந்த மூலையில் இருந்தும் நீங்கள் சொல்லலாம், எந்த நூற்றாண்டிலும் சொல்லலாம். தோழர்களே, இந்த கம்பனுடைய கவிதையை பார்க்கிற போது நான் கரைந்து கரைந்து காணாமல் போவதெல்லாம் உண்மை. ஒரு படைப்புக்கு நான் படுகிற சிரமம் எனக்குத்தான் தெரியும். ஒரு படைப்பு, ஒரு பாட்டு, ஒரு கவிதை, ஒரு சிறுகதை, ஒரு நாவல் என்றால் இந்த பூமிக்கும் எனக்குமான உறவை நான் துண்டித்துக் கொள்கிறேன். மொழியும் நானும் மட்டும் முயங்கி கிடக்கிறோம். சொற்கள் சொற்களாக நானும், நானாக சொற்களும் உருமாறி போகிறோம். அந்த நிலையில் வர்ண புள்ளிகள் என் கண்ணுக்கு தெரிவதில்லை. வானம் தொலைந்து போகிறது, என் காலடியில் பூமி நழுவி போகிறது, மனிதர்கள் காணாமல் போகிறார்கள். ஒரு பொது இடத்தில் நான் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிற போது என்னை கடந்து பேரழகான பெண்கள் கடந்து போகும் போது கூட அவர்கள் சென்று முடிந்த பிறகுதான் ஓர் அழகி போகிறாள் என்பது மூளைக்கு ஒரு ரகசிய செய்தியாக சொல்லப்படுகிறே தவிர, முன்னால் இருந்த பெண் யார், எவள் என்ற ஒரு உண்மை கூட என் மூளைக்கு எட்டுவதில்லை. சொல்லாக அத்வைதமாக கரைந்து காணாமல் போகிறோம். பறவைகளின் ஒலியே, நீ மட்டும் நில், கடந்து போக மேகமே, நீ மட்டும் குடைபிடி, ஓ கடந்து போகும் தென்றலே, என் சட்டைக்குள் வந்து சடுகுடுபாடு, என் வேர்வையை தொட்டு துடைத்து விட்டு போ. ஏ மனிதர்களே, சற்றே விலங்கி நில்லுங்கள். ஏ வெயிலே, என்னை சுடாதே. ஏ நிலவே, என்னை தந்து முத்தமிட்டு விட்டு போ, நான் மொழியோடு இருக்கிறேன் என்று என்னை ஒரு தாயின் கருவறையில் நான் எப்படி தனித்திருந்தேனோ அப்படியே தமிழின் கருவறையில் நான் தனித்திருக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஒரு சாதாரண வைரமுத்து, ஒரு சாதாரண பாட்டு, ஒரு சாதாரண கவிதை, ஒரு சாதாரண சிறுகதை எழுத வந்த வைரமுத்துவுக்கே இவ்வளவு தனிமையும் இவ்வளவு துணை பொருளும் இவ்வளவு மேன்மையும் இவ்வளவு மென்மையும் தேவைப்படுகிறது என்று சொன்னால், உலகம் இருக்கிற வரைக்கும் வாழப்போகிற படைப்பை படைத்த கம்பனுக்கு என்னென்ன நேர்ந்திருக்க வேண்டும் தோழர்களே? இதை நினைத்து பார்க்கிற போது திகைப்பாக இருக்கிறது. கம்பராமாயணத்தை தொட்டுவிட்டு அதை ஒவ்வொரு முறையும் என் நெற்றிக்கு கொண்டு போய் ஒரு முத்தமிட்டு என் கண்களில் ஒற்றி என் ஸ்பரிசத்தை தொட்டுவிட்டு உள்ளங்கையில் தடவி விட்டுத்தான் என் நூலகத்தில் அதை திணிக்கிறேன். எடுக்கும் போதும் தொடுக்கும் போதும் வணங்கிவிட்டுத்தான் வைக்கிறேன். காளிதாசன் சொன்னான், எனக்கு கவிதை எழுத எந்த சூழல் வேண்டும் தெரியுமா என்று கேட்டான். என்ன சொல் கவிதை எழுதுவதற்கான சூழல் என்ன சொல்? ஒரு அழகான குளக்கரை, குளக்கரையில் ஓர் ஆலமரம், ஆலமரத்தின் தரை மெழுகும் நிழல், கிளைகளின் மீது குயிலின் கூவல், அந்த தடாகத்தில் தாமரை பூக்கள், தாமரை மூக்கு பூக்களுக்கிடையே தத்தி தாவி ஓடும் அன்னங்கள், பறவைகளின் ரீங்காரம், தனிமை, தலைக்கு மேலே நகர்ந்து போகும் மேகம், பக்கத்தில் மனைவியின் தாளிப்பு வாசனைன்னு சொல்றான். வேலைக்காரி சமைக்க கூடாது, தாளிப்பு வாசனை வேணும், அது மனைவி கைப்பட்ட தாளிப்பு வாசனையாக இருக்க வேண்டும். காளிதாசன் 10 வரி அவன் சொன்னது கற்பனை, 11வது வரி யதார்த்தம் நிஜம், 10 வரி அவன் உயிரின் தேவை, 11வது வரி அவன் வயிற்றின் தேவை. இந்த வயிற்றின் தேவையும் உயிரின் தேவையும் ஒன்றை ஒன்று போட்டியிடுகிற போது வயிற்றின் தேவை புறக்கணிக்கப்பட்டு உயிரின் தேவை நிறைவேறுவதுதான் கவிதை, அதுதான் இலக்கியம். கம்பனுக்கு எந்த சூழல் இருந்தது? எந்த பக்கம் பார்த்தாலும் போர் சத்தம், இடங்கை வலங்கை என்று தமிழ்நாடு பிரிந்து கிடந்த சூழல், தளிச்சேரி பெண்டிர் என்று சொல்லப்பட்ட தேவதாசிகள் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டு தளிச்சேரி பெண்டுகளுக்கு காலனி ஏற்படுத்தி கொடுத்த நாட்கள், நிலப்பிரபுத்துவம் உச்சத்தில் இருந்த காலம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாதது என்று கருதப்படுகிற யுகம். கொண்டி மகளிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கொண்டி மகளிர் என்பதற்கு என்ன பொருள் என்று நான் தேடி தேடி பார்த்தேன். மாற்றான் மீது படையெடுத்து போகிறான் மன்னன், நாடு கொள்ளையடிக்கப்படுகிறது, மண் கொள்ளையடிக்கப்பட்டது, பொன் கொள்ளையடிக்கப்பட்டது, அந்த புறத்தின் அழகிகளும் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். அப்படி கொண்டு வந்த மகளிருக்கு கொண்டி மகளிர் என்று பெயர். அவர்களுக்கெல்லாம் அந்த புறத்தில் இடம், அவர்களெல்லாம் இவனுக்கு தாதியா. இப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நடைமுறையிலும் ராஜாங்கத்திலும் சாத்தியமில்லாத தேவதாசிகள் என்பவர்கள் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனமாக கருதப்பட்ட ஒரு காலச்சூழலில் மகாகவி கம்பன் மகாபாரதத்தை எடுக்காமல் ராமாயணத்தை எடுத்தான். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை இந்த மண்ணுக்கு நிலைநாட்ட வேண்டும் என்ற பெரிய தத்துவத்திற்காக போர், கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், இமயம் கொண்டோம், வடக்கில் கலிங்கம் வரை நம் தேசம், ஆந்திரம் நம் தேசம், ஒரிசா நம் தேசம் என்றெல்லாம் வெற்றி சங்கொலி முழங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வாளும் வாளும், வேலும் வேலும், கணயமும் கணயமும், கங்கணமும் கங்கணமும், முட்டி மோதி திளைத்து ரத்தத்தில் குளித்து இந்த மண்ணின் திசைகளை விரிவுபடுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் போர் என்பதை ஒழிக்க வேண்டும் என்று கனவாகின்றவன் கம்பன். யாரோடும் பகை கொள்ளலன் என்றவின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று சொன்னவன் கம்பன். உலகத்திற்கு தமிழன் கொடுத்த கொடை இது என்று சொல்லுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும், யாருடும் பகை கொள்ளலன் என்றவின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதும் தமிழ் சிந்தனையாளர், தமிழின் ஞான மகன்கள் உலகுக்கு கொடுத்த கொடை என்று சொல்லுங்கள். வேறெதுவும் வேண்டாம். நாம் அரிசி கொடுத்ததில்லை, மிளகு கொடுத்ததில்லை, பொன் கொடுத்ததில்லை, இந்த உலகத்துக்கு ஒரு கண்டுபிடிப்பை பெரும்பாலும் கண்டுபிடித்து கொடுக்கவில்லை. உலகத்தில் தமிழ் என்ற ஒரு பெருஞ்செல்வத்தை மட்டும் நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், அது கொடுத்த கொடை என்று இதை சொல்ல வேண்டும் தோழர்களே. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு மகாகவி தன் எழுதுகோலை எடுக்கிறான், பனை ஓலையில் பதிக்கிறான், எடுக்கிறான். இப்போ கம்பன் இதையெல்லாம் செய்தான் அல்லவா? கம்பனை பற்றி ஒரு குற்றச்சாட்டு உண்டு, இவன் மூலத்தில் சிந்தித்தவன் இல்லை, இவன் நகலை வாங்கி எழுதியவன், வான்மீகி எழுதினான். வடக்கே நூற்றுக்கணக்கான மொழிகளில் நூற்றுக்கணக்கான ராமாயணங்கள் உண்டு, எல்லாவற்றையும் கம்பன் படித்திருக்கிறான். வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் கிஷ்கிந்தா காண்டத்துக்கு எழுதிய முன்னுரையில் ஒன்று சொல்லுகிறார், மற்ற வால்மீகி ராமாயணம் சீதையை பற்றி தூக்கி கொண்டு போனான் என்று எழுதுகிறது. கம்பனோ என்ன செய்கிறான்? நிலத்தோடு தூக்கி சென்றான், ராவணன் ஸ்பரிசம் அவன் மீது படவில்லை என்பதாக கம்பன் மாற்றி எழுதுகிறான் என்று எழுதுகிறான். இதை வைமோ கோபாலகிருஷ்ணகாச்சாரியார் மறுக்கிறார். இது கம்பனுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இப்படி சொன்ன வடமொழியில் இன்னொரு ராமாயணம் உண்டு. அந்த ராமாயணத்தில் நிலத்தோடு சேர்த்துத்தான் தூக்கிச் சென்றான் என்று அந்த புலவன் எழுதியிருக்கிறான். அதனால் அதையும் படித்துவிட்டு கம்பன் தமிழ் தன்மைக்கு பொருத்தமானது இது என்று கருதி இதை எடுத்துக்கொண்டு போனான் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லட்டும். ஆனால் கம்பனுடைய தமிழ் யாரிடமிருந்து கடன் வாங்கியது? அவன் கற்பனைகள் யாரிடமிருந்து கடன் வாங்கியது? அவன் விருத்தம் யாரிடமிருந்து கடன் வாங்கியது? அவன் சொற்கள், கற்பனைகள், சொல் ஆக்கங்கள், சொல் ஆட்சிகள் எங்கே இருந்து கடன் வாங்கப்பட்டது? பெரியவர்களே, இளைஞர்களே, ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போகிறேன். ஒரு மொழியில் சொல்லின் பொருள் என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் கம்பன் என்ற மகாகவியின் ஆன்மாவை சென்று தொட முடியும். அசோகவனத்து சீதை அழுது கொண்டிருக்கிறாள். நிலா காய்கிறது. இந்த நிலா தேன் நிலவாகவும் இருப்பதுண்டும் நெருப்பு நிலாவாகவும் இருப்பது உண்டு. அது மனிதர்களின் மனநிலையை பொறுத்தது. ஒரு தென்றல் காற்று என்பது எப்போது இனிக்கும்? இனிப்பு என்பதே எப்போது இனிக்கும்? துக்க வீட்டில் இனிக்காது இனிப்பு. இழவு வீட்டில் புதிய உடைகளுக்கு மரியாதை இல்லை. தாய் இறந்து கிடக்கிற வீட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் கலவி கொள்வதில்லை. அப்படி கலவி கொண்டாலும் அது கலவிக்குரிய போரிடத்தில் இருப்பதில்லை, அது தவிர்க்கப்படுகிறது. இப்படித்தானே நிலாவும் அப்படித்தான். என் மனதில் மகிழ்ச்சி பொங்கினால் நிலா எனக்கு தேன். என் உள்ளத்தில் சோகம் பொங்கினால் நிலா தேன் அல்ல, தீ. அசோகவரத்து சீதையை சூட விடுகிறது நிலா. அந்த நிலாவை பார்த்து சொல்லுகிறார், ஏ மதியே என்ன, ஏ இருளே என்ன, ஏ இரவே என்ன, எல்லோரும் என் மீதே போர் தொடுக்கிறீர்களே. அந்த ராமன் அங்க இருக்கானே, அவனிடம் போய் சொல்லக்கூடாதா? அவனை போய் துன்புறுத்த கூடாதா? துன்புற்றால், சீதையை பிரிந்து துன்புற்றால் அவன் உடனே என்னை நினைப்பானே, மறுகணம் ஓடி வந்து மீட்பானே. என்னை துன்புறுத்துவது மாதிரி நீ ஏன் ராமனை துன்புறுத்தவில்லை என்பது பாட்டு. இவ்வளவுதான் ஒருத்தர் திக் பண்ண முடியும், இவ்வளவுதான ஒருத்தர் வந்து சிந்திக்க முடியும். இதை அவர் எப்படி சொல்லுகிறான்? அழகாக சொல்வது கவிதை. கவிதை என்றால் கவிவது, நெஞ்சில் தைப்பது. ஒரு முனையில் கவிந்து தைப்பதுதான் கவிதை. ஒருத்தி அழகி, எப்படி சொல்லுவது? அவள் பேரழகி, பலவிதமாக சொல்லலாம். அவள் கண்கள் குவளைப்பு, காது வள்ளைப்பூ, மூக்கு எட்பூ, விரல்கள் காந்தல் பூ, தனங்கள் தாமரைப்பூ, கழுத்து சங்கு புஷ்பம், கால்கள் அந்த பூ, பூவை எத்தனை பூ என்று பெண்களை அழகாக சொல்லலாம். அவளை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம், கண்கள் இவைப்பதை மறந்துவிடும் என்று ஒருவன் சொல்லலாம். ஐயோ, அவளை போன்ற அழகியை பிரம்மன் படைக்கவே இல்லை என்று சொல்லலாம். நான் கூட பிரம்மன் கம்ப்யூட்டர் கொண்டு இவளை படைத்தானோ என்று பாட்டு எழுதினேன். அப்போதே கூட இவருக்கு கணிப்பொறியில் அளவெடுத்து படைத்தானோ இவளை என்று எழுதினேன். ஒரு மலையாள கவிஞர் சொன்னான், அவள் அழகி, அவளை படைத்து விட்டு பிரம்மன் சென்று குளத்திலே கை கழுவி கொண்டான், தாமரை பூக்கள் பூத்தன. அந்த எச்சத்தில் மிச்சத்தில் ஒரு பெண்ணை படைத்த அழுக்கில் அவன் கழுவினான், அதில் தாமரை பூக்கள் பூத்தன. மூலம் மூலம் எப்படி இருக்கும்? ஒருவன் கஞ்சன், அதை நீங்கள் சொல்வதற்கும் கவியன் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. நாய்த்தோலில் வெடிகட்டிய கஞ்சன், எச்சிற்கையால் காக்கை ஓட்டாத கஞ்சன், இதெல்லாம் பழசு. ஒரு கவிஞன் சொன்னான், அவன் சொன்னதா நெஞ்சிலே தைத்தது. அவன் கஞ்சன், தேன்நிலவுக்கு கூட தனியாய்த்தான் போய் வந்தான். முதலில் ரெண்டு சொன்னேன், இந்த சபை மௌனத்தால் உறைந்திருந்தது. மூன்றாவது ஒன்று சொன்னேன், மௌனத்தை இந்த சபை கைதட்டலால் உடைத்து விட்டது. ஏன்? இதுதான் நெஞ்சில் கவிகிறது, தைக்கிறது. இதைத்தான் கவியன் செய்கிறான். வால்மீகி எத்தனை கவிகள் வந்தாலும் வான்மீகி நான் குறைத்து சொல்லவில்லை. வான்மீகி யதார்த்த கவி. வான்மீகி என்பது முழுக்க முழுக்க எங்கள் ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வதென்றால் அதை சர்ரியலிஸ்டிக் போயட் என்று வால்மீகியை சொல்லிவிடலாம். ஆனால் கம்பன் அப்படி அல்ல. மனிதனை தெய்வ நிலைக்கும் தெய்வத்தை இறைநிலைக்கும் உயர்த்துகிற மாபெரும் ஆற்றல் கொண்டவன் கவியன். அப்படிப்பட்ட கவிஞன். அவன் சொன்னான், ஏ நிலவே, என்னை பார்த்து முனிகிறாயே, அவனை பார்த்து ஏன் முனியவில்லை? கல்லா மதியே, கதிர்வாள் நிலவே, செல்லா இரவே, சிறுகா இருளே, எல்லாம் எனையே முனிவீர், நிலையா வில்லானையாதும் விழித்திலோ. ஏ மதியே, நீ படிக்கலையா? கல்லா மதியே, கல்லா மதியே, கதிர்வாள் நிலவே, வாழ் கொண்டு என்னை அறுக்கிற நிலவே, செல்லா இரவே, நகராத இரவே, சிறுகா இருளே, குறையாத இருளே, எல்லாம் என்னையே முனிகிறீர்களே, கோபிக்கிறீர்களே, என் மீது வந்து வெப்ப அம்பு பாய்ச்சுகிறீர்களே, அவனோடு ஏன் சண்டையிடவில்லை என்று சொல்ல வருகிறாள். இதை பார்க்கணும். இங்கே புலவர்கள் வந்திருக்கலாம். இதில் வந்து எதுகை, முற்றதுகை வந்து விழுந்திருக்கிறது. கல்லா, நில்லா, செல்லா, வில்லா. நாலு எதுகை போட்டிருக்கிறான் கம்பன். கம்பனை இப்படி பார்க்கணும், சும்மா பல சொல்லக்கூடாது. கம்பன் மண்டபத்தில் பல பேச்சாளர்கள் பேசுகிற போது கம்பனுக்கு விரோதமாக எனக்கு தோன்றுகிறது. கம்பனை வந்து இப்படி பார்க்கணும், கம்பனை யாப்பு நிலையில் பார், சத்திய நிலையில் பார், கவிதை நிலையில் பார், கம்பனை மானுட விழுமியங்களின் நிலையில் பார், கம்பனை 22ஆம் நூற்றாண்டில் பார், கம்பனை தேசிய இனக்குழுக்களின் பிரதிநிதியாக பார், கம்பனை கடைசி மனிதன் இருக்கக்கூடிய கடைசி இனக்குழு இந்த மண்ணில் வாழக்கூடிய உறவு நிலையோடு ஒப்பிட்டு பார். அப்போதுதான் கம்பனுடைய வாழ் நிலையும் நீள் நிலையும் விளங்கும். கல்லாமதியே கதிர்வாழ் நிலவே செல்லாயிரவே சிறுகாயிருடே எல்லாம் எனையே முனிவி நிலையா வில்லாளனையாது விழித்திலோ. இந்த வில்லாளன் சொல் அங்கதான் கம்பன். ஏன்னு கேப்பீங்க, ஒரு கவிஞன் முறையில் நான் இதன் துணிப்பொருளை பார்க்கிறேன். கல்லா எல்லா வில்லா சொல்லான்னு முடிச்சிருக்கலாம். கல்லாமதியே கதிர்வாழ் நிலவே செல்லாயிரவே சிறுகாயிருளே எல்லாம் எனையே முனிவீர் அழகு சொல்லாளனை சொல்லாளனை சென்று துளைத்திலிரோ சொல்லிருக்கலாம். அழகு சொல்லாளனை சென்று துளைத்திலிரோ எல்லா நல்லா செல்லா சொல்லா வில்லாளனை ஏதும் விழித்திலிரோன்னு சொன்னா. ஏன் தெரியுமா, அங்கதான் இருக்கு கவிதையின் அழகு. நிராயுத பாணியோடு போர் கொடுக்க கூடாது என்பது யுத்த தர்மம். நான் நிராயுத பாணி. சீதை சொல்றான், என்கிட்ட வில்லு இல்ல, அம்பு இல்ல, வேல் இல்ல, வாள் இல்ல, எந்த ஆயுதமும் இல்ல, நிராயுத பாணியோடு என்னோடு போர் கொடுக்கிறாய நிலாவே, யுத்த தர்மம் தெரியுமா? வில்லை வைத்திருக்கிறான் ராமன், அவனை சென்று தொடு, அவனோடு சென்று போரிடு. இப்படி சொல்லிக் கொடுங்க எங்க இளம் பிள்ளைகளுக்கு தமிழை. கம்பனுடைய கற்பனைக்கு பக்கத்துல நான் உலக கவிகளை எல்லாம் நிறுத்தவே முடியாது. நான் உலக கவிதைகளின் கற்பனையில கொஞ்சம் கொஞ்சம் படித்திருக்கிறேன். காளிதாசனை, கீட்ஸை, ஷேக்ஸ்பியரை, வில்லியம் ஷேக்ஸ்பியரை, பிறகு ஜான் மில்டனை, வில் எட்டானே என்ற கவிஞனை, கலில் ஜிப்ரானை, காளிதாசனை எல்லாம் படித்திருக்கிறோம். காளிதாசன் ரகுவம்சத்தில் ஒரு கற்பனையை சொல்லுகிறான். இந்த கற்பனை வடமொழி உலகம் தலைமேல் தூக்கி கொண்டாடுகிறது. காளிதாசன் சொன்னு சொல்லிடுவாங்க. கல்லவன் வெளியே போய்விட்டு கோட்டைக்குள் வருகிறான். நகர்காவல் போயிட்டு கோட்டைக்குள்ள வர்றான். வீட்டுக்கு வீட்டை பூட்டி கொண்டு போனான். வீட்டை பூட்டி கொண்டு போனவன் வீட்டை திறந்தான். உள்ளே ஒரு காவல் தெய்வம் உட்கார்ந்திருந்தது. இது காளிதாசன் சொல்றது. அந்த காவல் தெய்வம் உட்கார்ந்தது. ஆச்சரியம் லெவனுக்கு, என்ன இது, நான் பூட்டி விட்டுத்தானே போனேன், பூட்டியது பூட்டியபடி, சுவர்கள் உடைபடவில்லையே உடைபடவில்லை, சாளரங்கள் திறக்கப்படவில்லையே திறக்கப்படவில்லை, இந்த சுவரில் கீறல் ஏதும் விழவில்லையே விழவில்லை, பிறகு எப்படி இந்த காவல் தெய்வம் இந்த வீட்டுக்குள் வந்து விழுந்தது? இதை காளிதாசன் சொல்கிறான். கண்ணாடியில் விழுந்த பிம்பம் கண்ணாடியை காயப்படுத்தாமல் விழுவது மாதிரி அந்த வீட்டுக்குள் எதையும் காயப்படுத்தாமல் காவல் தெய்வம் வந்து அமர்ந்திருந்தாள். நானும் வியந்துதான் போனேன் படிச்சுட்டு. டே அப்பா, எங்க நிக்கிறான் காளிதாசன், எப்படிப்பா இப்படி நினைச்சு வியந்துதான் போனேன். ஒரு சாதாரணமான கற்பனை இல்ல இந்த கற்பனை. கம்பனை படிக்கிற போது ரொம்ப கடைசியில் நிக்குது. அவன் சொல்றான், இலங்கை அழகான நகரம், அனுமன் போய் பார்க்கிறான், அந்த இலங்கையை வர்ணிக்கிறான். பாருங்க கம்பன், எனக்கு தெரிந்து உலக மகாகவிகள் எவனும் இதை சொன்னதில்லை. உயர்ந்த மாடங்கள், அந்த மாடங்கள் பெருக்கப்படுகின்றன, அந்த மாடங்களில் மகரந்த தூள்கள் சிந்தி கிடக்கின்றன. என்ன அர்த்தம், மாடங்களை விட உயரமாக மரங்கள் இருந்தன, மரங்களின் கிளைகள் தாழ்ந்திருந்தன, அந்த கிளைகளின் பூக்கள் மகரந்தங்களை சிதறின, சிதறிய மகரந்தங்களை காற்று சுமந்து கொண்டு மாடங்களில் விதைத்து விட்டு போயிருக்கிறது. இப்போது அதை பெருக்கி தள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய டஸ்ட் பாருங்க, மகரந்த தூளை பெருக்கணும், அதுக்கு விளக்கமாறு வேணும், அப்புறம் பெருக்கி தள்ள பிறகு தண்ணி வச்சு தெளிச்சு சுத்தம் பண்ணணும். இதான தாய்மார்களுக்கு தெரிந்த விஷயம். வீடு பெருக்குவார்கள் பக்கத்து வீடுகளில் தள்ளுவதற்கு, அது வேற விஷயம். வீடு பெருக்குகிறார்கள், அப்புறம் தண்ணி தெளிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தண்ணீர் தெளித்து விட்டு பெருக்குவதா சிறந்தது. ஏன்னா டஸ்ட் மூக்கல ஏறாது, மத்தவங்க மூக்கல உங்க மூக்கல ஏறாது, தண்ணீர் தெளித்து விட்டு தான் பண்ணும். ஆனால் மகரந்த தூளை ஏன் துளக்கி விட்ட பிறகு கழுவி விடுகிறார்கள் என்றால், மகரந்த தூளின் மஞ்சள் கரை அந்த மாடங்களில் ஒட்டி இருக்கும் அல்லவா, அதை கழுவி தூய்மை செய்வதற்காக பெருக்கி துடைத்து விட்டு தண்ணீர் தெளிக்கிறார்கள் இலங்கை மக்கள், இலங்கை பெண்கள் சொல்றான். அதுக்கு என்ன விளக்கமாறு பண்ண தெரியுமா, நம்ம விளக்கமா என்ன தெரியுமா, தென்னங்கீற்றின் அந்த கீர்த்தின் சுவர்ந்திருக்கும் நடுத்தண்டை எடுத்து விளக்கமாறு செய்வாங்க. கீர்த்து எங்க ஊர்ல கீர்த்து, அந்த கீர்த்துல இந்த மாறு செய்வாங்க, விளக்கமாறு செய்வாங்க. கம்பனும் விளக்கமாறு செய்யறான். எந்த கீர்த்துகளை எடுத்து, மின்னல் கீற்றுகளை மடக்கி விளக்கமாறு செய்யறாங்க இலங்கை பெண்கள். மின்னல் போச்சு. இந்த ஒரு நொடி தானே, நொடியின் நொடி, நொடியின் நொடி தானது. நிறைய மின்னல் மின்னுச்சு, ஒவ்வொரு மின்னலா பிடிச்சு மடக்கி விளக்கமாறு பண்ணிட்டாங்க, பெருக்குனாங்க. தண்ணி இல்ல, அப்பெல்லாம் அந்த டேங்க் வசதி இல்ல, கீழே போய் கொண்டு வர முடியாது. அப்படியே மேகத்திலிருந்து ஆகாய கங்கை அப்படி அழுனாங்க, அப்படி தெளிச்சாங்க, வேலை முடிஞ்சது கீழே இறங்கிட்டாங்க. மாகாரின் மின்கொடி மடக்கினர் அடுக்கி, மீகாரம் எங்கனும் நருந்துகள் விளக்கி, ஆகாய கங்கையினை அங்கையினில் அள்ளி, பாகாய செஞ்சொல் அவர் வீசுபடுகாரம். இந்த கம்பனுக்கு நீங்கள் கைதட்டுங்கள், அவனுடைய கல்லறையில் இருந்து அவன் எழுந்து பார்க்க வேண்டும். நீங்கள் கைதட்டுங்கள் இந்த கற்பனைக்காக. அப்பா என்ன இப்படி எல்லாமா? இது வீருணர்ச்சி காலம்தான். இது நடா, இது எங்களுக்கு யதார்த்தத்துக்கு ஒத்து வராது. எங்கள் கவிதைகளுக்கு இது வராது, பக்கத்துல இது வராத காலம். இது விஞ்ஞானத்தின் காலம். எல்லாவற்றையும் மில்லிகிராமாக அணுக்களாக பார்க்க தொடங்கிய காலம் இது. அது போர்க்காலம், வீருணர்ச்சி காலம், மக்கள் மிகச் சிந்தனைகளில் வாழ்ந்த காலம். அங்க இந்த கவிதை செல்லுபடியாச்சு. அடே அப்பா, இப்படியா? இப்படி ஒரு கற்பனையும் உண்டா? இப்படி கற்பனையுடைய உச்சத்தில் தன் கவிதைகளை கொட்டி விட்டவன் கம்பன் என்று சொல்லுகிற போது, அவனை பார்த்து வியப்பதா ரசிப்பதா என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. தோழர்களே, இன்னொரு விஷயம், எங்க திரைப்படத்தில் காட்சிப்படுத்துவார்கள். ஒன்றை காட்சிப்படுத்திய பிறகு சிவாஜியோ ரஜினியோ கமலோ எஸ் பி உத்தரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், இந்த அறைக்குள்ள நடந்து வா, இங்க உன் காதலி படுத்திருக்கிறாள், காய்ச்சல படுத்திருக்கிறாள், நீ அப்படியே நடந்து வரணும். நடந்து வந்து நெத்திய தொட்டு பாக்குற, இவ்வளவுதான் சொல்லுவார் அவரு. நடிகர்களினுடைய வந்து ஆற்றல் என்னன்னு பாக்கலாம். இப்போ நடந்து வரும்போது எவ்வளவு வேகமாக வருகிறாய், இந்த வேகம் கூடாது, குறைச்சிக்கோ. எத்தனை, 10 அடி, 10 ஸ்டெப்ல வரணும். அது வரை கேமரா பிலிம் இருக்கும், 10 அடி வா, நடந்து வா. வந்த உன்ன மேலையும் பாக்காத, வந்த உன்ன காலை பார்க்க கூடாது, நெத்திய பாக்கணும். நெத்தி கிட்ட வந்து உடனே தொட்டு பார்த்த கூடாது, உனக்கு தகவல் வந்து தொட்டு பார்த்தா தெரியும். கழுத்துல முதல்ல கைவை, பிறகு மெல்ல ஓ சுடுதே, நெத்திக்கு போ. என்னாச்சு என்னாச்சு? ரெண்டு முறை கேள், கூந்தலுக்குள் கோது, அவள் காதடி வாரத்தில் கைவிட்டு துழாவு, என் கண்ணேன்னு பாரு. அவர் திரும்பி பாரு, அவ எடுத்துக் கொள்வாள், எடுத்துக் கொண்டு அப்படியே கழுத்துல கைகோர்த்து மார்பில் அணைச்சுக்க, அப்போ அந்த வெப்பம் உனக்கு சுடும். இவ்வளவு சூடா என்று கேள் சொல்லுவாங்க. இதை நல்ல நடிகர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சிவாஜிக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல, அவர் பாத்துக்குவார். இதுதான் ஷார்ட் எங்க திரைப்படத்துல. இதுதான் கம்பனை போல ஒரு இயக்குனரையும் ஒரு நடிகரையும் நான் எந்த காவியத்திலும் சிந்தித்ததில்லை, சந்தித்ததில்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம், நான் சொல்ல போறது உலகத்தின் மிகச்சிறந்த கவிதை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிசூடுவதாக முடிவெடுத்து விட்டார்கள். முதலில் மந்தரைக்கு தகவல் வருகிறது, கைகேயை பார்க்க போகிறாள், அவள் படுத்திருக்கிறாள், அவள் பாதத்தை தீண்டுகிறாள்னு சொல்றா கம்பன். பாம்புதான் தீண்டும், பாம்புதான் பாதத்தை இது பண்றா. நீங்க பாதத்துக்கு பெரிய பொறுப்பு இருக்கு உடம்புல. இந்த உடம்பின் எல்லா நரம்புகளும் கூடுகிற இடம் பாதம். ஒருவர் காலில் விழுவதாக இருந்தால் பாதத்தில் விழ வேண்டும், கண்ணீர் விழுவதாக இருந்தால் பாதத்தில் விழ வேண்டும், காதல் தொடங்க வேண்டும் என்றால் பாதத்தை வருட வேண்டும், உச்சத்திற்கு ஒரு பெண்ணை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் பாதத்தின் பள்ளத்தில் ஆரம்பிக்க வேண்டும். இதெல்லாம் பாதத்துக்குரிய செய்கைகள், பாதத்துக்குரிய விஞ்ஞானங்கள். அந்த பாதத்தை தொட்டு தீண்டினாள் விழிச்சுக்கிட்டா, ஏய் என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, உன் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம். அவ மகிழ்ந்து போனாள், என் மகனுக்கு பட்டாபிஷேகம், மகிழ்ந்து போனாள். நல்ல செய்தி கொண்டு வந்தாய் மந்தரை, இந்த என் கழுத்துல ஒரு முத்து மாலை, இந்த கொடுத்தா, ஒரு அழகான மாலை, அம்பொன் மாலைன்னு சொல்றான் கம்பனது. அந்த மாலை கையில கொடுக்கறா. கொடுத்த பிறகு அவள் செய்கிற செய்கையை எந்த இயக்குனரும் படம் பிடிக்க முடியாது, எந்த நடிகரும் செய்ய முடியாது. ஒன்றன் கீழ் ஒன்றாக, படிமத்தின் மேல் படிமமாக, ஒவ்வொரு சொல்லாக அவள் என்ன நடந்ததுன்னு சொல்றான் பாருங்க. மேல வச்சுங்க, அப்படி ஒளிப்பதிவு கருவி அவ முகத்துல வைங்க, அவ பின்னாலே இருக்கட்டு கூனி முகத்துல. முதல்ல இறைந்தாள், சத்தம் போட்டா, அதட்டினாள், கண் ரெண்டும் நெருப்பு பொறி பறக்க விழித்தாள், வயிறாள், வெப்பமூச்சு விட்டாள், தன் ஆடைகளையும் கோலங்களையும் அழித்தாள், கைகையை கொடுத்த மாலையை பூமியில் எரிந்து நிலத்தில் குழி பறித்தாள். நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க, ஒரு மனிதனா இப்படி சிந்திக்க முடியும். தெளித்தனள், உறப்பினள், சிறுகன் தீயூக விழித்தனள், வயிறனள், செய்து உயிர்த்தனள், அழித்தனள், அழுதனள், அம்பொன் மாலையால் குளித்தனள் நிலத்தை அக்கொடிய கூனியே. எவன் சொன்னான் என் தமிழ் கவிக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த கவி சொன்னான்? இதை வைரமுத்து திமிரோடு சொன்னான் என்று சொல்லுங்கள். கம்பன் என்ற திமிரோடு எம்முழும் உடன் ஒரு பொருடன் என்று சொன்னானே பழைய புறவன். அப்படி எங்கள் தலைமை கவி ஒருவன் இருக்கிறான், வேண்டுமானால் உலக கவிகளை வந்து மோதி பாருங்கள் என்று ஒருவன் சவால் விடுவதற்கு கம்பனை அழைத்துக் கொண்டு போகலாம். கம்பனுக்கு பின்னால் போனால் எல்லாம் வெற்றிதான். இப்படி ஒரு கவிதையா, இப்படி ஒரு பாட்டா, இப்படி ஒரு சொற்செட்டா. ஒவ்வொரு சொல் ஒரு காட்சி, ஒன்றோடு ஒன்று உறவில்லை. எத்தனை சொற்கள், தெளித்தனள் என்ற சொல் இன்றைக்கு தமிழில் வழக்கில் இல்லை. உறப்பினள் என்ற சொல் இன்றைக்கு தமிழில் வழக்கில் இல்லை. தயவு செய்து உலக கல்வியாளர்களே, தமிழ் சான்றோர்களே, பேராசிரியர்களே, எழுத்தாளர்களே, பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களே, ஆராய்ச்சி அறிஞர்களே, முனைவர் பட்டத்திற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை. கம்பனை ஆழ்ந்து படித்து கம்பன் கையாண்ட சொற்களை எல்லாம் மீண்டும் தமிழுக்குள் பயன்படுத்தி சொற்சட்டை பெருக்குங்கள். சொல்தான் மொழி, சொல்தான் உலகம். ஒன்று சொல்லட்டுமா, கபீர் சொன்னார் ஒரு முறை, கபீர் கவியர், இந்த உலகம் சொற்களால் ஆனதுன்னார். எனக்கு முதல்ல புரியலம்மா, இந்த உலகம் சொற்களால் ஆனது. முதல்ல படிக்கும் போது சாதாரணமா இருந்தது, அது மூடி வச்சுட்டு யோசிச்சா, ஆ, இந்த உலகம் சொற்களால் ஆனது, ஞானம் சொற்களால் ஆனது, வரலாறு சொற்களால் ஆனது, என் எதிர்காலம் சொற்களால் ஆனது, இதோ நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேனே சொற்களால் ஆனது, கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே இது சொற்களால் ஆனது, நான் விடைபெறப் போகிறேன் என் வாகனத்தை எடு என்பது என் சொற்களால் ஆனது, தஞ்சாவூருக்கு போ என்பது என் சொற்களால் ஆனது, என் எல்லாமே சொற்களால் ஆனது. சொல்ல போனால் சொல்லுக்கு முன்னால் இருந்த உலகமே மனிதனுக்கு கிடைக்கவில்லை, சொல் பிறந்த பிறகு பிறந்த உலகம்தான் மனிதனுக்கு கிட்டி இருக்கிறது. சொல் சொல்லிக் கொடுத்த உலகம்தான் இந்த உலகம். வாழ்வு, அறிவு, தெளிவு, ஞானம், இலக்கியம் எல்லாம் சொல் பிறந்த பிறகு வந்தவைதான். எனவே பெரியவர்களே, தமிழ் சொற்களை கம்பனில் இருந்து எடுத்து உற்சாகமாக பயன்படுத்துங்கள், வீசி எறியுங்கள். தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர்கள் கம்பன் சொற்களை பயன்படுத்துங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். ஆம்பல் ஆம்பல் என்று எழுதிய பிறகுதான் ஆம்பல் என்றால் என்ன என்று தமிழன் திரும்பி கேட்டான். மவ்வல் மவ்வல் என்று ரஜினிகாந்த் உருவகப்படுத்திய பிறகுதான் மவ்வல் என்றால் என்ன என்று தமிழன் கேள்வி கேட்டான். நறுமுகையே நறுமுகையே என்று எழுதிய பிறகுதான் முகை என்றால் என்ன என்று கேட்டான். அத்தை திங்கள் அவ்வன் நிலவில் நெற்றித்தரள நீர் வழிய கொற்ற பொய்கை ஆடியவள் நீயா என்று சங்க இலக்கிய மொழியை நான் பயன்படுத்திய பிறகுதான் நெற்றி தரளம் என்றால் என்ன, பொய்கை என்றால் என்ன, கொற்ற பொய்கை என்றால் என்ன சொல்லுங்கள் என்று தமிழன் தேருக்கு பின்னால் ஓடினான். எனவே சொற்களை தெருக்களில் விடுங்கள், யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சொற்களை தமிழர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இறந்து போன சொல் என்று தமிழில் ஒன்றுமில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், தமிழ் வாழும். என் முன்னோன் பயன்படுத்தி சொற்கள் எல்லாம் எனக்கு வேண்டும். சங்க இலக்கியத்தின் பல சொற்கள் தொலைந்து விட்டனவே என்று அழுகிறவர்களில் நானும் ஒருவர். முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல், ஓரேன் யானும் ஓர் பெற்றி மேலிட்டு ஆஹா உள்ளன கூவுவேன் கொல், அலமரல் அசைவழி அழைப்ப என் உயவு நோய் அறியாது துஞ்சு மூர்க்கே என்ற ஔவையார் பாட்டில் எத்தனை சொற்கள் 21st century இருக்கின்றன. மள்ளராடிய விழவினானும் மகளிராடிய துணங்கையானும் யாண்டுங்கானேன் மாந்தக்கோனை யானுமோர் ஆடுகள மகளே என்கை தோடியில் இலங்குவளை நெகிழ்த்த பீடுகளு குறிசிறுமோர் ஆடுகள மகளே என்ற பாட்டில் எத்தனை சொற்கள் இருக்கின்றன. நான் சொன்னேன் ஆடுகள மகனே என்ற ஒரு சொல்லை வைத்து ஸ்டேடியம் என்ற ஆங்கிலத்திற்கு ஆடுகளம் என்று வையுங்கள் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஸ்டேடியத்துக்கு ஆடுகளம் வந்தது. இந்த ஆடுகளம் வைரமுத்துவின் கொடை அல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தமிழர்கள் கொடுத்த கொடையின் ஒரு பிச்சை. இருக்கிற செல்வங்களை இழந்து விட்டு இல்லாத இடத்தில் ஏன் தேடுகிறாய் தமிழா? தமிழ் சொற்களை எல்லாம் புதுப்பிக்க வேண்டும். அதற்கு கம்பனை, திருத்தக்க தேவனை, இளங்கோவடிகளை, தொல்காப்பியனை, வள்ளுவனை துணைக்கழைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் துணைக்கு வருகிற போது நாம் தோற்று போக மாட்டோம். கம்பனுக்கு கண்ணதாசனும் நானும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நன்றி உள்ளவராக இருந்திருக்கிறார். கம்பனை பற்றி பாட்டு பாடியிருக்கிறார். இந்த மண்ணில் நின்று கொண்டு கவியரசு கண்ணதாசனை, எனக்கு ஒரு கண்ணான இருந்தவனை வணங்கி மகிழ்ந்து இந்த மண்ணை எடுத்து என் நெற்றியில் நான் பூசிக்கொள்கிறேன். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழன் அங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, உன்னையா வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகருக்கிடையே அருமையில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகள் செய்த தென்புலவர் நம்மை வணங்குகிறோம், தமிழ் புலவர் வாழியரோ என்று பாடிய பெருங்கவியன் கவியரசர் கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் இதயக்கமலம் என்ற படத்தில் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான், தோள் கண்டேன் தோளே கண்டேன், தோளில் இரு கிளிகள் கண்டேன், வாழ் கண்டேன் வாழே கண்டேன், வட்டமிடும் விழிகள் கண்டேன், தமிழ்நாடே எழுந்து நின்று கைதிட்டியது, தோள் கண்டேன் தோளே கண்டேன், தோளில் இரு கிளிகள் கண்டேன், அங்க மட்டும் கண்ணதாசன், வாழ் கண்டேன் வாழே கண்டேன், வட்டமிடும் விழிகள் கண்டேன், அங்க மட்டும் கண்ணதாசன், இந்த தோள் கண்டேன் வாழ் கண்டேன் ரெண்டும் கம்பன். தோள் கண்டார் தோளே கண்டார், அவர் தாழ் கண்டார் தாழையே கண்டார்,
கண்ணை எடுக்க முடியல,
அந்த தோலை விட்டு காட்சி நகர முடியல.
அதுலயே அழகு இருக்கு. நான் சொன்னேன், உன் மூக்கின் அழகோடு 300 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொன்னேன். மூக்குக்கு மட்டும் 300, மற்ற இடங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்துங்க. இப்படி சொன்னேன், தோல் கண்டார், தோலே கண்டார். கண்ணதாசன் சொன்னார், இந்த பணத்தில் பாதி கம்பனுக்கு சேர வேண்டும் என்று சொன்னார். நான் வாங்கிய இந்த பணத்தில் பாதி கம்பனுக்கு சேர வேண்டும், மீதியை நான் எடுத்துக் கொள்ள வேண்டும். கம்பனுக்கு அட்ரஸ் இல்லை என்பதற்காக நானே எடுத்துக் கொள்கிறேன். எங்க போய் வவுச்சர் எங்க போய் வாங்குறது? யாருட்ட கொடுக்கிறது? கம்பனுக்கு கொடுத்தா கம்பன் வழி வரி வந்தவர்கள் எங்கே வந்தால் இன்டர்னல்ஸ் கட்டுவார்களா? இதெல்லாம் கேள்வி இருக்கு. எனவே நானே எடுத்துக்கொண்டேன். நானும் கம்பனுக்கு நன்றி உடையவன். நீங்க பம்பாயின் படம் பார்த்திருப்பீங்க, மணிரத்னம் இயக்கிய படம், அரவிந்த சாமியும் மனிஷா கொய்ராலாவும் நடித்த படம். நான் மிக அழகாக படமாக்கப்பட்ட ஒரு படம். என் கவிதை எப்படி நடந்ததோ காட்சி அப்படி நடந்தது. என் மொழி எப்படி அசைந்ததோ அந்த அசைவுகள் அப்படி அசைந்தன. என் உணர்வு எப்படி பொங்கியதோ அந்த பொங்குதல் அந்த காட்சியில் இருந்தது. அதுல சொல்லிருப்பேன், அவன் மலை மேல நிக்கிறான், அவன் இந்து பையன், அவள் முஸ்லிம் பெண், வா நான் காத்திருப்பேன்கிறான். அவங்க காத்திருக்கான்ல, இவ வீட்டு வேலியை தாண்டி வர முடியவில்லை. மெல்ல மெல்ல வீட்டு சிறையை தாண்டி அந்த பாதை நோக்கி ஓடி வருகிறாள். அவன் காத்திருக்கிறான். அப்ப அவன் சொல்றான், என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் போன்ற பெண்மை வாராது போனால் மலை மீது தீக்குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் பிழையில்லை பெண்ணே, அதற்காகவா வாடினேன்? வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காகத்தான் வாடினேன். இந்த 4 வரியில பாருங்க, நீ வரேன்னு வச்சுங்க, நீ தான் என் சுவாச காற்று, நீ வரவில்லை என்றால் இருந்து என்ன பயன்? தீ குளிக்கிற, தீ எங்க குளிக்கிற? மலை மீது தீக்குளிப்பேன் என் தெரியுமா? ஊருக்கே தெரியட்டும், யாருக்காக தீக்குளித்தார், எதற்காக ஒருவன் தீக்குளித்தார், ரகசியமா தற்கொலை பண்ணிக்கூடாது, அதுல பிரயோஜனம் இல்ல. செல்போன் கோபுரத்தில் ஏறினதான் மரியாதை. செல்போன் கோபுரத்தில் ஏறி நின்று நான் குதிக்க போறேன் என்று சொன்னால்தான் தொலைக்காட்சிக்காரன் வருவான். சில பேர் மரணத்தில் கூட விளம்பரம் தேட ஆசைப்படுகிறார்கள். வாழ்க்கையில் விளம்பரம் இல்லாததா? இவன் சொல்றான், மலை மீது தீக்குளிப்பேன். என்னடா மலையில தீ பிடிக்குது? அரவிந்த் சாமி எரிஞ்சு போயிட்டான்பா. ஏன்பா? அந்த இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ண காதலிச்சான்ல, அவ வரமாட்டேன்ட்டா, செத்துட்டான்பா. அடி பாவி, ஒருவனை தீக்குளிக்கிற வரைக்குமா நீ பாத்துட்டு இருக்கிறது? உன் மீது உலகம் பழிக்கும். என் உயிர் போகும் போனாலும் தவறில்லை பெண்ணே, அதற்காகவா பாடினேன்? வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காகத்தான் வாடினேன். இதுல கவியரசர் கண்ணதாசர் சொன்னாரு, பாதி பாட்டு பாதி பணம் கம்பனுக்குன்னு. இதுல முழு பணமும் கம்பனுக்கு தான் சேரணும். அசோகவனத்து சீதை சொல்றா, அனுமன் சொல்றான், தாயே என் முதுகில் ஏறிக்கொள் தாயே, நேர கொண்டு போய் ராமன் சேர்த்துறேன், அப்புறம் கொண்டு வந்து அழிச்சிருவோம் அந்த ஊரை சொல்லுகிறான். மறுக்கிறாள் சீதை, அந்த மறுக்கிற பாட்டு தான் பம்பாய் பாட்டு. அவ சொல்றா, என்ன அனுமனை இப்படி சொல்லிட்ட? இந்த ஊரை விட்டு நான் வருவதும் இந்த ஊரை அழிப்பதும் அவ்வளவு கடினமான காரியமா? இந்த இலங்கையே என் ஒரு சொல்லினால் எரித்து விடுவேன். ஒரு சொல் போதும், இந்த இலங்கை எரிந்து போகும். எரித்தவள் யார் என்று கேட்டால் சீதை என்று இந்த உலகம் சொல்லும். சொல்லக்கூடாது, அதனால் ராமனுக்கு பழி வந்துவிடும். சிறை போனவள் அவளே மீண்டு வந்தாள் என்றால் ஆண்மகனுக்கு என்ன ஆற்றல், அவனுக்கு என்ன பெருமை? அவன் வில்லோசை கேட்டு வல்லோசை செய்து படை கொண்டு வந்து இந்த இலங்கையை தகர்த்து என்னை மீட்டுக் கொண்டு போனால்தான் ராமனுக்கு மரியாதை. ஒல்லை மாக்கள் இலங்கையராகுமோ, எல்லை நீத்த இவ்வுலகங்கள் யாவும் என் சொல்லினார் சுடுவன். அது நாயகன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன். இந்த உலகத்தை செரிச்சிருப்பேன், ராமனுக்கு களங்கம் வரும், அதனால் சுடாமல் விட்டேன். மலை மீது தீக்குளிப்பேன், வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் என்றே மலை மீது தீக்குளிக்காமல் காத்தேன். அரவிந்த் சீதையின் பெண்பால் மொழியை அரவிந்த சாமியின் ஆண்பால் மொழிக்கு மாற்றியவன் மட்டும்தான் வைரமுத்து. சூரியனுக்கு என்ன தெரியுமா சிறப்பு? நாம் வணங்குகிறோமே சூரியன், ஞாயிறு போற்றுதும் என்று இளங்குவடிகளும், ஞாயிறுக்காக ரிக்வேதம் புலம்புவதும், முனிவர்கள் சூரியனை பார்த்து தவம் இருப்பதும், சூரிய நமஸ்காரம் செய்வதும், கண்களை மெல்ல மெல்ல விழித்து வெள்ளை விழிக்கும் கருவிழிக்கும் சூரியனின் முதல் ரேகைகளை உள்ளே படர விடுவதும், சூரிய அந்தி சூரிய வெளிச்சத்தில் வைட்டமின் இ இருக்கிறது என்று சொல்லி சட்டையை கழற்றிவிட்டு தெருக்களில் ஓடிக்கொண்டிருப்பதும், மேல்நாட்டு பெண்மணிகள் கடற்கரையில் படுத்திருப்பார்கள், அந்த மாமல்லபுரத்துக்கு பாட்டெழுத போவேன், அப்படி போனால் அப்படி அப்படி நடைபயிற்சி போனால் ஒரு 20-30 பெண்கள் வந்து மிக குறைந்த கைக்குட்டையை கட்டி கொண்டு படுத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் ஏன் வெயில் படுத்திருக்காங்க கேட்டேன். வெயில் அவங்களுக்கு இஷ்டமா? அவங்களுக்கு வெயில் அவ்வளவு பிடிக்குதா? வெயில் சுகமா? அந்த அத்தி வெயிலில் வந்து விட்டமின் இ இருக்கு. 12 மணி வெயிலில் ஏன் படுத்திருக்கிறார்கள்? அவர்கள் சொன்னார்களாம், எங்கள் தோலின் வெள்ளை நிறம் எங்களுக்கு பிடிக்கவில்லை, இந்தியர்களை போல கருப்பாக முடியுமா என்று யோசிக்கிறோம். இப்போது சொல்லுங்கள், கருப்பு கௌரவமா இழிவா? இழிவு என்றால் நானும் நீதியரசரும் எங்கே போய் சேருவது? ஏசி முத்தையா அவர்கள் தப்பிக்கலாம், நானும் நீதியரசரும் எங்க போய், காங்கோவுக்கா போக முடியும், இனிமே நைஜீரியாவுக்கா போக முடியும்? கருப்பு தான் தமிழன் நிறம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிற வரைக்கும் இந்த நாடு மேன்மை அடையாது. உழைப்பவன் நிறம் கருப்பு, சூரியனுக்கு கீழே வாழ்கிறவன் நிறம் கருப்பு, திறந்த வழி வாழ்க்கை வாழ்கிறவன் நிறம் கருப்பு, ஆதி பழங்குடியின் நிறம் கருப்பு. இந்த நிறமிகளின் விளையாட்டு தான் வெள்ளையும் சிகப்பும் கருப்பும். இந்த நிறமிகள் தமிழனுடைய நிறமிகள், தமிழனுடைய மரபணுக்களில் இந்த நிறம் இருக்கிறது. அதனால் கருப்பாக பிறந்ததற்காக கவலைப்படாதீர்கள், தயவு செய்து என்னை போல கர்வப்படுங்கள். இப்படி எவ்வளவு சொல்லலாம், கம்பன்ல சொல்லிக்கொண்டே போகலாம். தோழர்களே, நான் நிறைவாக கம்பனுடைய பெருமை எதுவென்று நான் நினைக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுதான் நான் கம்பனில் ரசித்த, நேசித்த, விசை விரைந்த, விசை வியந்த, கரைந்த ஓர் அம்சம். ஒரு கவிஞன் பொதுவாக கற்பனையில் கைதட்டல் வாங்குவான், சொல்லாட்சியில் கைதட்டல் வாங்குவான், சிலேடையில் கைதட்டல் வாங்குவான். காலமேக புலவன் சிலேடையில் கைதட்டல் வாங்கிறான். அவனை பார்த்து கேட்டார்கள், எல்லாத்துக்கும் சிலேடை சொல்றியே, நான் ரெண்டு முரண்பட்ட விஷயம் சொல்றேன், சிலேடையை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. என்ன முரண்பட்ட விஷயம்? ஒரு வேசிக்கும் பனை மரத்துக்கும் சிலேடையை சொல்லுனாங்க. என்னப்பா முரண்பட்ட பொருளா இருக்கு, ஒரு விலைமகள், ஒரு பனை மரம். பனை மரம் எவ்வளவு சொரசொரப்பானது, அது என்னப்பா, அது பார்ப்பதற்கு கொஞ்சம் அவலட்சணமான மரம். தென்னை மரத்தினுடைய சுகம் பனை மரத்துக்கு இல்லை, பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. சுகம் வந்து தென்னை மரம் தான், ஆனா பாலைவனத்து மரம் பனை மரம். இவள் விலைமகள், அலங்கார புருஷி, அவளிடம் எப்படி வந்து நீங்க வந்து சொல்ல முடியும்? சொன்ன எழுதிக்கணும், பனை மரத்துக்கும் அப்பனையை வேச எனலாகமே விரைந்து. அவன் மோனைக்கு வேசை விரைந்து போட்டது மோனை அல்ல, அவனுடைய அவசரம். சொல்லிடு, உடனே சொல்லிடலாம், நீ தாமதிக்காதே. ரெண்டுக்கும் இவ்வளவு ஒற்றுமை இருப்பதனால விரைந்து போடு. அந்த விரைந்துல தான் கவிதை சென்று குவிகிறது. கடைசி முற்றுப்புள்ளியிலும் கடைசி சொல்லிலும் கவிதை சேர்ந்து குழைய வேண்டும். இளம் தம்பிமார்களே, என் அருமை சகோதரிகளே, தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இருந்தாலும் சொல்லுகிறேன், தமிழை உச்சரிக்கிற போது முதல் எழுத்து மீதும் கடைசி எழுத்து மீதும் உங்கள் முழு பிராணவாயுவை செலுத்த வேண்டும். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் தேயக்கூடாது. போயிட்டு வர, என்ன சொன்ன? போயிட்டு வர, ஏய் போயிட்டு வரேன்னு சொல்ல வர்ற, போ மேல அழுத்தர் இல்ல, இன் எங்க அப்புறம் பாத்துக்கலாம், என்ன அப்புறம் பாத்துக்கலாம், ஏய் அப்புறம் கேக்குது, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன், சொல்லி தொல, போயிட்டு வர்றேன், 5 மணிக்கு வருவேன், இன்றைக்கு வர மாட்டேன். வா மேல முழு ஆக்சிஜன், இன் மேல முழு ஆக்சிஜன், நாவின் முழு முயற்சி அழுத்தம். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் தேயாமல் பார்த்துகிற வரைக்கும் தமிழனும் தேயமாட்டான், தமிழும் தேயாது. இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் கம்பன் கைதட்டல் வாங்கியது இது போன்ற சிலேடைகளால் அல்ல, சில்மிஷங்களால் அல்ல, காம வரிகளால் அல்ல, சாமர்த்தியத்தால் அல்ல. சாமர்த்திய கவிகள் என்றும் சத்திய கவிகள் என்றும் உலக கவிகளை இரண்டாக நீங்கள் பிரிக்கலாம். சாமர்த்திய கவிகள் தன்காலத்தில் மட்டும் வாழ்ந்து விட்டு போகிறவர்கள், சத்திய கவிகள் மொழி இருக்கிற வரைக்கும் வாழ்கிறவர்கள். கம்பன் சாமர்த்திய கவி அல்ல, சத்திய கவி என்று வைரமுத்து சொன்னான் என்று சொல்லுங்கள். சத்திய கவி. ஒரு கவிஞனுக்கு கிடைக்காத ஒரு பேரறிவு கம்பனுக்கு கிடைத்ததுங்க. நான் நினைச்சு பாக்குறேங்க படிக்கும் போதெல்லாம். ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பனில் கரைந்தவன், இன்னும் நான் முழுக்க வெளியே வரல. தர்க்கவியல் என்பதுதான் ஒரு கவிஞனுக்கு கிட்டாத அறிவு. சொல் கிடைக்கும், அணி கிடைக்கும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 தான் இலக்கணம். 6வது இலக்கியம் இலக்கண அறிவு ஒன்று உண்டு, அதுதான் தர்க்கவியல். வாதத்தில் நிறைத்தல், ஒன்று கூட்டி ஒன்று உரைத்தல், நீதியில் நிறைத்து அவன் சொல்லுகிற காரணங்கள். வாலி வதம் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த வாலி வதத்தில் வால்மீகியை தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு விட்டார் எங்கள் தமிழ் கவிஞன் கம்பன். இதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்ல எந்த கோர்ட்டுக்கு வரணும், எந்த மன்றத்துக்கு வருகிறேன், நான் வந்து சாட்சி சொல்லுகிறேன். வாலிவதம் என்பது ராமாயணத்தில் தவிர்க்க முடியாத ஆனால் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய, ஆனால் யதார்த்தத்தை மீறக்கூடாத ராமனுக்கு களங்கம் சேர்த்த ஒரு செயல், அதை யாரும் மறுக்க முடியாது. ராமனுக்கு மறைந்து நின்று அம்பெய்ததும் சீதையை தீக்குளிக்க சொன்னதும் தான் ராமாயணத்தில் ராமனுக்கு கொஞ்சம் கரை சேர்க்கிற விஷயங்கள். திருமானந்த வாரியார் ஒரு முறை சொன்னார், நான் கல்லூரி மாணவன போது, ஆமா ராமன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன், சூரிய வம்சத்தை சேர்ந்தவன், ரகுவம்சம். அப்படியானால் அவனை ராம சூரியன் என்றுதானே நீங்கள் அழைக்க வேண்டும், ஏன் ராமச்சந்திரன் அழைக்கிறீங்கன்னு கேட்டார். கேள்வியை கேட்டது யாரு? கேள்வியும் நானே பதிலும் நானே வாரியார் தான். ராம சூரியன் என்று அழைத்திருக்க வேண்டும், அவன் சூரிய வம்சத்தை சேர்ந்தவன். ராமச்சந்திரன் சொல்றீங்களே ஏன்? நீங்க கூப்பிடுறது சரிதான், மக்களை பார்த்து சொல்றாரு வாரியார், நீங்கள் சொல்வது சரிதான். வாலியை மறைந்து நின்று அம்பெய்து கொன்று ஒரு கரை அவன் மீது படியும் என்பதனால் ராம சூரியன் என்று சொல்லாமல் ராமச்சந்திரன் என்று அவன் அழைக்கப்பட்டான். சந்திரனுக்கு களங்கம் உண்டு, சூரியனுக்கு கரை இல்லை. சூரியனுக்கு கரை இல்லை, அதனால் ராமசூரியன் என்று சொல்ல விளங்காது. சந்திரனுக்கு கரை உண்டு, இந்த களங்கத்தை சுமப்பதனால் அவன் வந்துட்டான். இப்ப வால்மீகியின் வாலி, கம்பனின் வாலி, ரெண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு சொல்றேன். இதான் என்னுடைய கடைசி நிமிஷத்து உரை. இத படிக்கும் போது ஒரு ரெண்டு மகா கவிகளும் எந்த உயரத்தில் நிக்கிறான், இப்படி ஒரு களம். நான் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டதற்காக கம்பனை நான் ஏன் பாராட்டுகிறேன் தெரியுமா? அவன் எடுத்துக்கொண்ட திரைச்சீலை பெருசு. ஒரு 10x10 எடுத்துக்கிட்டா இவ்வளவுதான் வரைய முடியும். கைக்குட்டையில் கொஞ்சம் தான் வரைய முடியும். ஒரு 20x20 அவ்வளவு வர முடியும். இந்த சுவரை கொடுத்தால் கொஞ்சம் தான் வரைய முடியும் ஒரு ஓவியன். ராமன் வரலாற்றை எடுத்துக்கொண்டதன் மூலமாக கம்பன் வானத்தையே தனது திரைச்சீலையாக விரித்துக் கொண்டான். பெரிய திரை, எந்த வண்ணம் வேணும், எந்த ஓவியம் வேணும், எப்படி வேணாலும் எழுதுவேன், அழித்தெழுதுவேன், அழகாய் எழுதுவேன், இரித்தெழுதுவேன், விளக்கி எழுதுவேன், வானமே என் திரைச்சியலை எடுத்துக்கிட்டான். அதனால அவ்வளவும் அது இல்லாத பாத்திரம் மனித கூட உணர்ச்சிகள் இல்ல. இந்த ரெண்டு கவிகளும் பாக்குறேன், மறைந்து நின்று அம்பெய்து விட்டான். அப்படி உருவி பாக்குறான், பார்த்தோன்ன ராம அம்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி பாக்குறான், அடப்பாவி என் தாரை தடுத்தாளே, யாரு வால்மீகி ராமன் சொல்றான், என் தாரை தடுத்தாளே போகாதே போகாதே என்கணவா என்று நான் மீறி என்ன சொன்னேன், சி ராமன் என்ற ஒருவன் வருகிறான் சுக்கிரீவனோடு, அதனால் போகாதே என்கிறாயா? அறிவு கெட்டவளே, நீ பெண் என்பதால் பிழைத்தாய். யார பார்த்து சொன்ன? ராமனா எனக்கு விரோதமா அம்பு தொடுப்பான், அவனா சுக்ரீவனோட சேவான்? அறத்தினுடைய வடிவமடி அவன், தசரதன் பெற்ற கொலக்கொழுந்து, தர்மத்தின் வடிவமடி அவன், அவனா? நான் போய் போரிட போறேன். போனான், ஏமாந்தான். ராமன் அம்பு, நீயா ராமனா? நீ என்ன தபசி வடிவத்தில் வந்த பாவியா? இது வால்மீகி கேக்குறான். இதை நீங்க இதெல்லாம் படிச்சு பாக்கணும். தபசி வடிவத்தில் வந்த பாவியா நீ, தசரதரின் மைந்தனா நீ? ஓமை சொல்றான் வால்மீகி, அபாரம். புல் மூடிய பால் கிணறு நீ, என்ன சொல்ல முடியும்? புல்லால் மூடப்பட்ட பாலும் கிணறு. ஒரு மான் மேய வந்தது, புல் என்று நினைத்து அப்படி வாய் வச்சு விழுந்தது, சொதக்கடு விழுந்தது கீழே. புல் மூடிய பாழ்கிணறு நீ, தவ வேஷம் போட்ட பாவி நீ, நான் உறங்கிக் கொண்டிருந்த போது என்னை தீண்டிய நாகம் நீ. என்ன உலக விமர்சகர்கள் என்ன எழுதுகிறார் தெரியுமா? இதுக்கு வாலியின் குரல் உயிரின் அவஸ்தை, உடலின் அவஸ்தை, ஒரு தனி மனிதனுடைய வலி. அவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டான், தன் வலியை மட்டுமே நம்பி பேசுகிறான். இது வால்மீகியினுடைய வாலி. ராமனை குற்றஞ்சொல்லியே, ராமனை பழித்தே, ராமனை இடித்தே, ராமனை சிதைத்தே. இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கேரக்டர் அசாசினேஷன், அதை செய்துட்டு போறான். நம்ம ஆளு வர்றாரு பாருங்க கம்பன், இது சொல்வது எளிது, இதற்கு மேல் அவனை நான் மாமனிதனாக்க வேண்டாமா? தன் வலிக்காக ஒருவன் அழுவது என்பது எளிது, உலக உயிர்கள் அதைத்தான் செய்யும். என்ன பிழை என் மீது கண்டாயப்பான்னு கேட்கிற, அப்பாங்கிற வார்த்தை போ, என்ன பிழை என் மீது கண்டாயப்பா? ஏன் என் மீது இவ்வளவு பெரிய பரத்தை தொடுத்தாய்? நீ வாலியை கொல்லவில்லை, அறத்தின் வேலையை கொன்றாய். இதான் கம்பரமாயணம். நீ வாலியை கொல்லவில்லை, அறத்தின் வேலையை கொன்றாய். என்ன, நாட்டுல ஒரு அற்புதம் பண்ணுன, காட்டிலையும் ஒரு அற்புதம் பண்ணுனேங்கிறான். இது அபாரம். நாட்டில் ஒரு அற்புதம் செய்தாய், உனக்கு தேவையான அரசை உன் தம்பிக்கு கொண்டு வந்து கொடுத்தாய், கொடுத்து விட்டு வந்தாய். காட்டில் ஒரு அற்புதம் செய்தாய், எனக்கு தேவைப்பட்ட அரசை என் தம்பிக்கு கொடுத்து விட்டாய். நீ அங்க நாட்டில் செய்த அற்புதம் அது, காட்டில் செய்த அற்புதம் இது. இதற்கு பிறகுதான் சொல்றான், இது வரைக்கும் ராமன் என்ற ஒரு புனித பாத்திரத்தை சத்தியத்தின் வடிவம் என்று கருதப்பட்டவரை சிதைத்து நார் நாரா கிழித்து தொங்க விட்டான் வால்மீகி. நம்மளு பாக்கிறான் பாருங்க, ஓ மேல என்ன சொல்றது, உன் மீது என்ன குற்றம், போ, நீ பைத்தியக்காரன் ஆயிட்ட, அதனால உன் மீது பழி சொல்ல முடியாது. நீதியரசர் இருக்காரு, உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர், நம்முடைய இந்தியர்களுக்கு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியவர். புகை பிடிக்க கூடாது என்ற தீர்ப்பை இந்தியர்களுக்கு எழுதி தந்த பெருமகன் என் முன்னால் அமர்ந்திருக்கிறார். அவர் கேரளத்தில் இருந்த போது அது மிகப்பெரிய நுரையீரல் சமூகமே உங்களுக்கு நன்றி சொல்லுபையா. எவனவனுக்கு நுரையீரல் இருக்கிறதோ அவனெல்லாம் நன்றி சொல்லுவான். உங்களுக்கு நுரையீரல் சமூகத்தை வாழ வைத்த பெருமகன் அப்படிப்பட்டவர். இபிகோ 84 என்ன சொல்லுதுங்க ஐயா? ஐயா தான் கேட்டுக்கணும். நான் படித்த வரைக்கும் இபிகோ 84 என்ன சொல்லுதுன்னா, சித்த பிரமை கொண்டவன் தன்னிலை இழந்து தன்னிலை திரிந்து நோக்கம் ஏது மற்ற ஒரு பிழை செய்தால் அது குற்றமாக கருதப்பட மாட்டாது. இபிகோ 84. இது இந்திய தண்டனை சட்டம் 1860 வந்து நினைக்கிறேன். இந்த சட்டத்தை கம்பன் 12வது நூற்றாண்டில் ஏற்றான். உண்மையில தப்பு இல்லப்பா. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. பொண்டாட்டிய பிரிஞ்சுட்டே இல்ல, புத்தி மாறி போச்சு. பொண்டாட்டிய பிரிஞ்சுட்டா நீ நீயாக இல்லை, நீ நீயாக இல்லை போ. அதனால புத்தி மாறி போச்சு. புத்தி மாறி போனவருடைய குற்றத்திற்கு நான் தண்டனை தர முடியாது, அது குற்றம் இல்லை. தமிழ் பெருமக்களே, இப்போது நான் சொல்லக்கூடிய வாசகத்தை உங்கள் வாழ்வின் மறக்க முடியாத பக்கங்களில் எழுதி கொள்ளுங்கள். வால்மீகியினுடைய வாலி ராமனை மனிதனாக பார்த்து தண்டித்தான் தமிழ் கவிஞன் கம்பன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய விதி செய்தான். கடவுள்தான் கவிஞனை காப்பாற்றுவான் என்று நம்பப்பட்டு வந்த தேசத்தில் கடவுளையே காப்பாற்றிய கவி கம்பன் மட்டும்தான். குற்றத்திலிருந்து கடவுளை காப்பாற்றிய கவி கம்பன். கடவுளையே காப்பாற்றிய கவி தமிழை காப்பான், தமிழர்களை காப்பான், தமிழர் மானம் காப்பான், தமிழர்களின் உதிரத்தில் கலந்து கொண்டிருக்கான் கம்பன். எனக்கு தெரிந்து இளைஞர்களே, கல்லூரி மாணவர்களே, பள்ளி மாணவர்களே, 100 திருக்குறள், 100 கம்பன் பாட்டு நெஞ்சில் எழுதி கொள்ளுங்கள். நாளைய உலகத்தை நீங்கள் வெல்வீர்கள். வாழ்க கம்பன், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம், வாழ்க
தமிழ். நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.